அன்பர்களே, நீங்கள் ஆர்வத்தோடு வேதத்தை கற்று வருகிறீர்கள். உங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே நீங்கள் பாக்கியவான்கள் வரிசையில் இருக்கிறீர்கள். உற்சாகத்தோடு வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
Thank you. டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு பெற்றுக் கொள்ளும் ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். உங்களிலே சிலர் அனுப்பி வைக்கும் அன்பு காணிக்கைகளுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்நாட்களிலே தானியலின் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக தானியல் 5 அதிகாரத்தை சிந்தித்தோம். பெல்ஷாசார் எருசலேம் தேவாலயத்து பாத்திரங்களை எடுத்து தானும் தனது மனைவிமாரும் வைப்பாட்டிகளும் குடித்து வெறித்துக் கொண்டிருந்த பொழுது கோபமூண்டவராக தேவன் அரண்மனை சுவரிலே எழுதினார் என்று சிந்தித்தோம். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். தானியல் 5:6. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. பெரிய சுவரிலே வெறும் கையுறுப்பு மட்டும் எழுதுவதைக் கண்ட பெல்ஷாசாருடைய உள்ளம் பயத்தினாலே நிறைந்தது. முகம் வேறுபட்டது. எழும்ப முடியாதவனாய் உட்கார்ந்திருக்கிறான். சில நிமிடங்களுக்கு முன்தான் எழும்பி நிற்க முடியாதவனாய் குடித்திருந்தான். இப்பொழுது மரண பயம் நிறைந்தவனாய் அவனுடைய கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்கிறது. தானியல் 5:7. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3 அதிபதியாயிருப்பான் என்று கூறினான். இந்த வசனத்திலே முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், எழுத்தை வாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஸ்தானம். அதாவது அவன் ராஜ்யத்திலே 3 அதிபதியாயிருப்பான். ஏன் 3 அதிபதி? உண்மையாகவே பெல்ஷாசாரின் தகப்பனான நெபோனிதோஸ்தான் முதல் அரசனாகவும் பெல்ஷாசார் 2 இடத்தில் இருப்பவனாகவும் இருந்தபடியினாலே அவனுக்கு அடுத்தபடியாக 3 அதிபதியாக நியமிப்பேன் என்கிறான். தானியல் 5:8. அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. பாபிலோன் ராஜ்யத்தின் ஞானிகள் எல்லாரும் வந்துவிட்டார்கள். பெல்ஷாசாரும் சற்று புத்தி தெளிகிறான். சுவரில் எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தின் அர்த்தத்தை கூறும்படியாக கேட்கிறான். உயர்வான ஒரு வெகுமதியை வாக்கு பண்ணுகிறான். ஆனால் அந்த ஞானிகளிடத்திலே அதற்கான விட இல்லை. அவர்கள் என்ன செய்வது என்று அறியாதவர்களாய் திகைத்து நிற்கிறார்கள். பாபிலோனின் ஞானிகள் 3 முறையாக தோல்வி கண்டவர்களாய் நிற்கிறார்கள். 3 தங்கள் பணியை செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் வேலையை இழக்கும் நிலைமையிலே நிற்கிறார்கள். தானியல் 5:9. அப்பொழுது ராஜாவாகிய பெல்ஷாசார் மிகவும் கலங்கினான். அவனுடைய முகம் வேறுபட்டது. அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். அந்த பெரிய விருந்து சாலையிலே ஏற்பட்ட மாற்றங்களை சற்றே கற்பனை செய்து பாருங்கள். உலகை மறந்து உல்லாசத்தில் இருந்த அத்தனை பேரும் மௌனமாகிறார்கள். குடித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு இருந்தவர்கள் கதிகலங்கி போய் நிற்கிறார்கள். வசனம் 10. ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. இங்கே ராஜாத்தி என்பது நேபாத் நேச்சாருடைய மனைவியை குறிக்கிறது. அதாவது பெல்ஷாசாருடைய பாட்டி. இது விருந்து சாலையிலே நடைபெற்ற காரியங்களை கேள்விப்பட்ட அவள் துரிதமாக வந்து பெல்ஷாசாருடன் பேசுகிறாள். தானியல் 5:11. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். இங்கே உம்முடைய தகப்பன் என்று சொல்வது நேவாத் நேச்சாரை குறிக்கிறது. உறவுகள் ஒரே வார்த்தையினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே பிதா என்பது தகப்பனையும் குறிக்கலாம், தாத்தாவையும் குறிக்கலாம், பூட்டனையும் குறிக்கலாம், அல்லது அந்த வம்சத்தின் ஆரம்பமாக அறியப்பட்டிருக்கிறவரையும் குறிக்கலாம். இங்கே சரித்திரத்தின்படி தாத்தாவான நேவாத் நேச்சாரை அது குறிக்கிறது. தானியல் 5:12. ராஜாவினால் பெல்த ஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்குள் சொப்பனங்களை வேர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருதலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். பயந்து கொண்டிருந்த பெல்ஷாசாருக்கு உதவி செய்யும்படியாக பாட்டி ஓடி வருகிறாள். சுவரில் எழுதப்பட்ட வாசகத்தை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக விசேஷித்த ஆவி நிறைந்த தானியலை அறிமுகப்படுத்துகிறார்கள். தானியல் 5:13-14 அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். கவனித்தீர்களா? இப்பொழுது தானியேல் அழைத்துக் கொண்டு வரப்படுகிறார். நேபாத்நேச்சாரின் மரணத்திற்கு பின்னர் பதவியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவராயிருந்தாலும் பெல்ஷாசார் அழைக்க தானியேல் அரண்மனைக்கு வருகிறார். தானியேல் 5:15-16 இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணையும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாயிருப்பாய் என்றான். பெல்ஷாசார் தானியேலுக்கு ஆசை காட்டும் வார்த்தைகளை பேசுவதாக எண்ணிக்கொண்டு தனது வெகுமதிகளை குறித்து விவரிக்கிறான். ஆனால் தானியேலுடைய பதில் என்ன? தானியேல் 5:17 கவனியுங்கள். அப்பொழுது தானியேல், ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். வெகுமதிகளுக்காக வேலை செய்பவன் தானியேல் அல்ல. வயது முதிர்ந்த நிலைமையிலேயும் ராஜாவின் வெகுமதிகளை புறக்கணிக்கிறார். பெல்ஷாசார் பயத்துடனும் நடுக்கத்துடனும் இருந்தபடினாலே உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும் என்று சொன்ன தானியேலின் வார்த்தைகளை பெரிதுபடுத்திக் கொள்ளவில்லை. சுவரில் எழுதப்பட்ட வாசகத்தின் அர்த்தத்தை கூறும் முன்னதாக பெல்ஷாசாருக்கு தானியேல் சிறந்த ஒரு செய்தியை கொடுக்கிறார். இப்பொழுது தானியேல் நேபுகாத்நேச்சாரின் காலத்தில் அரண்மனைக்குள்ளே கடந்து சென்ற ஒரு இளைஞனாக இல்லை, வயது முதிர்ந்தவராக இளம் பெல்ஷாசாருக்கு முன்னாலே வந்து நிற்கிறார். நேபுகாத்நேச்சாருக்கும் தானியேலுக்கும் அதிக வயது வித்தியாசம் இல்லை. ஆனால் இப்பொழுது இளைஞனான பெல்ஷாசார் தானியேல் கூறுவதை கவனிக்க ஆயத்தமாகிறான். பாருங்கள், தானியேல் 5:18-19 ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொண்டு போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். நேபாத்நேச்சாரின் நாட்களிலே உலகளவிலான ஆட்சியாளர் அவர் ஒருவரே. அதைப்போலத்தோரு ராஜா அதற்கு பின் வந்ததில்லை. இனி வரப்போகும் அந்தி கிறிஸ்துவே உலகம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வரப்போகிறான். நேபுகாத்நேச்சாரனும் பெல்ஷாசாரின் தாத்தாவோடு கூட தேவன் எப்படி இடைப்பட்டார் என்பதை தானியேல் விவரிக்கிறார். உலக ராஜ்யங்களுக்கெல்லாம் அதிபதியாக தேவனே அவரை ஏற்படுத்தினார் என்கிறார். அது மட்டுமல்ல, நேபுகாத்நேச்சாருடைய அனுபவத்தை குறித்தும் தானியேல் பெல்ஷாசாருக்கு எடுத்துச் சொல்கிறார். தானியேல் 5:20-24 வாசிக்கிறேன். அவருடைய இருதயம் மேட்டுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷரில் நின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல ஆயிற்று. காட்டு கழுதிகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாசார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. தானியேல் மிகவும் குறிப்பான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு செய்தியை பெல்ஷாசாருக்கு கொடுக்கிறார். தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். யாரும் கேள்வி கேட்காத ஒரு சர்வ அதிகாரியாக வாழ்ந்த நேபுகாத்நேச்சாருக்கு அந்த இடத்தை கொடுத்தது தேவனே என்பதை விளக்குகிறார். என்றாலும் நேபுகாத்நேச்சார் பெருமை நிறைந்தவனாகி நான் கட்டிய பாபிலோன் என்று பெருமைப்பட்ட பொழுது தேவன் அவனை தாழ தள்ளினார். இந்த சம்பவம் பெல்ஷாசாருக்கு தெரியாத ஒன்றல்ல. நேபுகாத்நேச்சார் மிருகத்தைப் போல அலைந்த காலங்களை பெல்ஷாசார் அறிந்தவனாயிருந்தாலும் தனது வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு நேராக திரும்பவில்லை. அதற்கு மாறாக தேவனுடைய ஆலயத்து பாத்திரங்களை எடுத்து தானும் தனது குடும்பமும் குடித்து வெறித்துக் கொண்டு தேவர்கள் அல்லாததை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை அவன் தன் வாழ்க்கையிலே தூஷித்தபடியினாலே தேவனை அவன் துக்கப்படுத்தினான். இந்த தேவனுடைய வல்லமையையும் மகிமையையும் அறிந்தவனாயிருந்தாலும் அதை அசட்டை செய்தான். பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிந்தவர்களாயிருந்தும் அதை புறக்கணிக்கிறவர்களை தேவன் தண்டிக்கிறார். மகா உபத்திரவ காலத்திலே உபத்திரப்படப்போவது யார்? சத்தியத்தை அறிந்திருந்தும் அதை புறக்கணித்தவர்கள். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? கவனியங்கள், 2 தெசலோனிக்கேயர் 2:9-12 வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2:9-12. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கனைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். தேவன் எப்படி செயல்படுவார் என்பதை தானியேல் பெல்ஷாசாருக்கு எடுத்துக் கூறுவார். அதையே இங்கே தெசலோனிக்கே சபைக்கு பவுலபோஸ்தலன் தெரியப்படுத்துகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து மிக தெளிவாக கூறியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:43 சொல்லும் பொழுது, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனே ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கூறியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்த அநேகர்தான் ஹிட்லரை ஏற்றுக்கொண்டார்கள். சத்தியத்திற்கு எதிராக உங்கள் முதுகை நீங்கள் திருப்பும் பொழுது வேறு எந்தவிதமான சமய பழக்கமும் உங்களை ஆண்டு கொண்டு விட முடியும். இந்நாட்களிலேயும் சாத்தானின் வழிபாட்டை குறித்து அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். காரணம் என்ன? கர்த்தருடைய வசனத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை இந்நாட்களிலே குடும்பங்களிலேயோ கல்வி ஸ்தாபனங்களிலேயோ பொது இடங்களிலேயோ கொடுக்கவில்லை. எனவே தீமையான காரியங்கள் மிக துரிதமாக முன்னேறுகிறது. பிரியமானவர்களே, இன்று ஒவ்வொரு இடங்களிலேயும் கர்த்தருடைய வசனம் முறையாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அநேக சிறப்பு செய்திகளை நாம் கேட்கலாம். அவர்கள் என்ன சிந்தனை செய்கிறார்கள் என்பதை பல செய்தியாளர்கள் உங்களுக்கு கூறலாம். ஆனால் தேவன் என்ன கூறுகிறார் என்பதை வசனத்தின் மூலமாக மட்டுமே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பெல்ஷாசாருக்கு செய்து கொடுக்கும் தானியேல் சுவரிலே எழுதப்பட்டது தேவனால் உண்டானது என்பதை மிக தெளிவாய் கூறி செய்தியை முடிக்கிறார். மன்னிக்க முடியாத எந்த பாவத்தை பெல்ஷாசார் செய்துவிட்டார் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள அவன் மறுத்துவிட்டான். தானியேல் 5:25-26 எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும். ஒவ்வொரு வார்த்தையாக அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் மெனே என்பதற்கு கணக்கிட்டு என்று கூறலாம். அது இருமுறை கூறப்பட்டிருக்கிறது, அல்லது எண்ணி பார்த்து என்றும் கூறலாம். ஞாபகம் இருக்கிறதா? 90:12 மோசே ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் என்று கேட்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழும் நாட்களின் எண்ணிக்கையை தேவன் ஒருவரே அறிந்திருக்கிறார். எப்பொழுது இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை முடிவடையும் என்பதை தேவன் ஒருவரே அறிந்திருக்கிறார். தேவன் பாபிலோனின் ராஜ்யத்தின் நாட்களை எண்ணி முடித்துவிட்டார். ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவமும் அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, நமது வாழ்நாளையும் தேவன் முன்னதாகவே தீர்மானித்து விடுகிறார். அதை நாம் மாற்ற முடியாது. தானியேல் 5 அதிகாரம் 27 வசனம், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். தேவனுடைய தராசிலை வைத்து பாபிலோனை தேவன் நிறுத்து பார்க்கிறார். அது குறைவாக காணப்படுகிறது. தேவனே பாபிலோனை உண்டாக்கினார், உயர்த்தினார், இப்பொழுது அதை தாழ்த்த போகிறார். ஏன்? பாபிலோன் தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற்போல் காணப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே சின்ன ஆசியாவின் 7 சபைகளை குறித்து வாசிக்கிறோம். விளக்கு தண்டுகளின் நடுவிலே உலாவும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அதுதான் அந்த 7 சபைகள். எண்ணெய் ஊற்றுகிறார், திரியை தீண்டி விடுகிறார். அதுபோல இன்றும் தேவன் திருச்சபையை நியாயம் தீர்க்கிறார். நம்முடைய அளவின்படி நம்முடைய திருச்சபை சிறந்ததாய் காணப்படலாம். ஆனால் தேவன் தமது அளவுகோலால் அளந்து நம்முடைய நிலைமையை நமக்கு காட்டுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார், எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து உன்னை நியாயம் தீர்ப்பேன் என்கிறார். இன்றும் தேவன் நம்மை பார்த்தும் இதையே கூறுகிறார். நம்முடைய நீதி மட்டும் போதுமானதல்ல, நம்முடைய நீதியும் அழுக்கான கந்தையாயிருக்கிறது. ரோமர் 3 அதிகாரம் 21-23 வசனம் வரை கவனியுங்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? தேவன் மனிதர்களுடைய செயல்களை நிறுத்து பார்க்கிறார். தானியேல் 5 அதிகாரம் 28 வசனம், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம் என்றான். பெரேஸ் என்றால் பிரிவு. இப்பொழுது பாபிலோன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட இருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், பொன்னாலான தலை அகற்றப்படப் போகிறது, வெள்ளியாலான புயங்களும் மார்பு பகுதியும் உலகையாளப் போகிறது. இந்த பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் மேல் கர்த்தாதி கர்த்தர் இருக்கிறார். எசேக்கியல் என்ன சொல்லியிருக்கிறார் கவனியுங்கள். எசேக்கியல் 21 அதிகாரம் 27 வசனம், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரும் வரை உலகத்தின் ராஜ்யங்களை அவர் கவிழ்த்துக் கொண்டே இருப்பார். உலகத்தை பயமுறுத்திக் கொண்டிருந்த பலரை இந்த உலகத்தில் இல்லாதபடி செய்ததும் அவரே. தேவனே பொறுப்பில் இருக்கிறார். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல், புறப்பட்டு வரும் ஒரு கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரே இந்த உலகத்தை ஆளப்போகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் என கருமையான சகோதரனே சகோதரியே, நேபாத் நேச்சாருடைய வாழ்க்கையிலே கர்த்தரே தேவன் என்பதை அவர் அறிந்தார், அறிக்கை செய்தார். ஆனால் நேபாத் நேச்சாரின் வம்சத்தில் வந்த எவருமே தொடர்ந்து தேவனை பற்றிக் கொள்ளவில்லை. தேவன் கால அவகாசம் கொடுத்தார். நாள் வந்தது, கணக்கெட்டு பார்த்தார், நிறுத்து பார்த்தார். பாபிலோன் குறைவாய் காணப்பட்டது. பூலோக ராஜ்யங்களின் ஆட்சியை கரத்திலே வைத்திருந்த பாபிலோனை அகற்றி மேதிய பெர்சிய ராஜ்யங்களுக்கு கொடுக்க தேவன் திட்டம் செய்தார். நமது வாழ்க்கையிலேயும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் நாட்கள் எவ்வளவு என்பதை நாம் அறியோம். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள் என்பதை மறந்து போகாமல், காலத்தை தாழ்த்தாமல், மனம் திரும்பி, பாவத்தை விட்டு எழும்பி அவருக்காக வாழ ஓர் தீர்மானம் செய்வோமா? இன்னமும் இந்த உலகத்திலே தேவன் நமக்கு காலத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்ற உணர்வுள்ளவர்களாக செயல்படவே அவர் நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். நம்முடைய காலம் முடிவடையும் முன்னர் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி, வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 0460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27.